ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له جل عن الشبيه والمثيل والكفء والنظير واشهد ان محمدا عبد الله ورسوله وصفي الله وخليله ارسله ربه رحمه للعالمين وحجه على العباد اجمعين وصلوات الله وسلامه على سيدنا وامامنا واسوتنا وحبيبنا محمد صلى الله عليه وسلم وعلى آله الطيبين الطاهرين وأصحابه الغر الميامين ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فيا عباد الله إني أوصيكم وإياي أولا بتقوى الله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون فقد قال الله تعالى في محكمه التنزيل بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل اللهم مالك الملك تؤتي الملك من تشاء وتنزع الملك ممن تشاء وتعز من تشاء وتذل من تشاء بيدك الخير إنك على كل شيء قدير صدق الله العظيم إفارية فرفنجتي நுணுக்கமான திட்டமிடலின் அடிப்படையில் படைத்து பரிபாலித்து பரிபோஷித்துக் கொண்டிருக்கின்ற எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலாவை ஆரம்பமாக புகழ்ந்து கொள்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். இந்த உலகத்துக்கு அருள்கொடையாக வந்துவிட்ட உத்தம நபி இறுதி தூதர் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சலவாத்தை சொல்லியவனாக, அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபியூன்கள், தபவு தாபியூன்கள், நல்லடியார்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், இன்னும் மர்மை நாள் வரை இந்த மார்க்கம் மேலோங்க வேண்டும் என்பதற்காக யார் யாரெல்லாம் போராடுகின்றார்களோ, பாடுபடுகின்றார்களோ, உழைக்கின்றார்களோ அனைவர் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக என்று பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். மதிப்புக்குரிய பெரியோர்களே, அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவை பயந்து நடந்து கொள்ளுங்கள். அவன் எவற்றை எல்லாம் எமது வாழ்விலே எடுத்து நடக்கும்படி ஏவி இருக்கின்றானோ அவற்றை முடியுமான அளவு எடுத்து நடக்கும்படியும், எவற்றிலிருந்து தவிர்ந்து வாழுமாறு கட்டளை பிறப்பித்திருக்கின்றானோ அவற்றிலிருந்து முற்று முழுதுமாக தவிர்ந்து வாழுமாறும் முதலில் அடியேன் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தனும் நல்லுபதேசம் புரிகின்றேன், அன்பு கட்டளையிடுகின்றேன். அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, இன்று நாங்கள் வாழுகின்ற இந்த இலங்கை திருநாட்டிலே இரண்டு மிக முக்கியமான விடயங்கள் அனைவரது கவனத்தையும் ஈர்த்து எல்லா ஊடகங்களும் பேசுகின்ற பேசு பொருளாக மாறி எங்கெங்கெல்லாம் மக்கள் சந்திக்கிறார்களோ அந்த சந்திக்கின்ற இடங்களிலெல்லாம் ஒருவருக்கொருவர் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டு கதைத்துக் கொள்கின்ற விடயங்களாக மாறியிருக்கிறது. அதில் ஒன்றுதான் கடந்த சில மாதங்களாக செய்த அடைமழையின் காரணமாக இந்த நாட்டிலே ஏற்பட்ட அனர்த்தத்தின் விளைவாக பல லட்சக்கணக்கான மக்கள் வீடு வாசலை இழந்து சரியான முறையில் தங்களது வாழ்வை அமைத்துக் கொள்ள முடியாமல் பல இடங்களில் மதஸ்தானங்களிலும் பாடசாலைகளிலும் ஒதுங்கி வாழுகின்ற ஒரு பரிதாபமான நிலை. அல்லாஹு தஆலா மனிதர்கள் அனைவரையும் ஒவ்வொரு விதமாக சோதிக்கின்றார். இஸ்லாத்தை பொறுத்தவரையில் எல்லா மனிதர்களும் ஏதோ ஒரு வகையில் ஒரு சோதனைக்கு உட்பட்டிருக்கிறார்கள் என்பதுதான் இஸ்லாத்தின் நிலைப்பாடாகும். அந்த பகுதிகளிலே வாழ்கின்ற மக்கள் அந்த மழையினால் ஏற்பட்ட அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்டு கஷ்டப்பட்டுக் கொண்டு துன்பப்பட்டுக் கொண்டிருக்கின்ற அதே சந்தர்ப்பத்தில் நாங்கள் வாழுகின்ற இந்த பிரதேசத்திலே அல்லாஹு தஆலாவின் அருளால் எத்தகைய இயற்கை அனர்த்தங்களுக்கும் முகம் கொடுக்காமல் நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த மக்கள் அவர்களை அல்லாஹு தஆலா அனர்த்தங்களின் மூலம் சோதித்திருக்கிறார். அந்த சோதனையிலே அவர்கள் எப்படி நடந்து கொள்கின்றார்கள் என்பதனை அல்லாஹு தஆலா பார்க்கிறார். எங்களை அந்த அனர்த்தங்களிலிருந்து பாதுகாத்து அமைதியான ஒரு வாழ்க்கைக்கு உட்படுத்தி எங்களை சோதிக்கிறார். எனவே நாங்கள் எப்படி அப்படி அனர்த்தங்களுக்கு உட்பட்டு வாடுகின்ற துன்பப்படுகின்ற மக்களுக்கு கை கொடுத்து அவர்களுக்கு உதவுகின்றோமா என்றுதான் அல்லாஹு தஆலா எங்களிடத்திலே எதிர்பார்க்கின்ற விடயம். எனவே அது எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் மதங்கள் குலங்கள் நிறம் பேதமின்றி எத்தகைய ஒரு மனிதனாக இருந்தாலும் அவன் கஷ்டப்படுகின்ற பொழுது துன்பப்படுகின்ற பொழுது அவதிப்படுகின்ற பொழுது அவனுக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதுதான் இஸ்லாம் சொல்லுகின்ற வழிகாட்டலாகும். மனிதன் அல்ல, ஒரு மிருகமாக இருந்தாலும் ஒரு பறவையாக இருந்தாலும் அவைகள் உயிருக்காக போராடுகின்ற பொழுது அல்லது அது வாழ்வதற்கு தேவையான அடிப்படையான தேவைகளை பெற்றுக் கொள்வதற்கு கஷ்டப்படுகின்ற பொழுது அது உணவாக இருக்கலாம் பானமாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் அதனை பெற்றுக் கொடுப்பதனை இஸ்லாம் ஒரு இபாதத் என்று கருதுவது மாத்திரமல்ல மாறாக சுவனத்துக்குள் நுழைவிக்க செய்கின்ற ஒரு உன்னதமான அமலாக நோக்குகிறது. எல்லோரும் அறிந்த செய்திதான், ஒரு மிருகம் சாகத்தால் தவித்துக் கொண்டிருந்த பொழுது ஒரு பெண் நீர் போட்டியதன் காரணமாக அந்த பெண்ணை அல்லாஹு தஆலா சொர்க்கத்திலே நுழைவித்த செய்தியை நாங்கள் அறிந்திருக்கிறோம். இன்னொரு பூனையை அது வாழ்வதற்கு தேவையான அடிப்படையான உணவுகளை வாழ்வாதாரங்களை கொடுக்காமல் அவற்றை கட்டி போட்டு அநியாயம் செய்த ஒரு இபாதத்தான பெண்ணை நரகத்துக்கு அனுப்பிய செய்தியையும் நாங்கள் ஹதீஸினூடாக அறிந்திருக்கிறோம். எனவே ஒரு மிருகத்தோடு மனிதன் இப்படி மனிதநேயத்தோடு நடந்து கொள்கின்ற பொழுதே அல்லாஹு தஆலா சுவர்க்கத்தை கொடுக்கிறான் என்றால் இந்த உலகத்திலேயே உன்னதமான சிறப்பான கண்ணியமான சிரேஷ்டமான படைப்பாகிய மனிதனோடு அவன் உதவி ஒத்தாசையோடு நடந்து கொள்கின்ற பொழுது அவனது சுகதுக்கங்களிலே கலந்து கொண்டு அவன் கஷ்டப்படுகின்ற பொழுது உதவி செய்கின்ற பொழுது அல்லாஹு தஆலா எப்படியான அளப்பரிய நன்மைகளை கொடுப்பான் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த மக்களுக்கு எங்களால் செய்ய முடியுமான உதவிதான் அவர்களுக்கு தேவையான பொருட்களை நாங்கள் கொடுப்பது, அவர்களுக்கு தேவையான அடிப்படையான வசதிகளை செய்து கொடுப்பது, அந்த குழந்தைகளுக்கு தேவையான உணவு பொருட்களை பெற்றுக் கொடுப்பது. எனவே அத்தகைய ஏற்பாடுகள் இந்த பிரதேசங்களிலே நடந்து கொண்டிருக்கிறது. உங்களாலான முயற்சியை நீங்கள் செய்வதோடு உங்களது உதவிகளையும் பங்களிப்புகளையும் அத்தகையர்களுக்கு வழங்கி அந்த நன்மைகளை நாங்கள் எல்லோரும் பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று முதலாவதாக இந்த குத்பா பிரசங்கத்தினூடாக உங்களுக்கு ஞாபகம் ஊட்ட விரும்புகின்றேன். இரண்டாவதாக அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த நாட்டிலே நாங்கள் எல்லோரும் இன்னும் ஒரு சில தினங்களிலே ஜனாதிபதி தேர்தலுக்கு முகம் கொடுக்க இருக்கிறோம். ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையில் அந்த முஸ்லிம் ஏனைய மனிதர்களை போன்று அல்லாமல் ஏனைய கொள்கைகள் மதங்களை சுமந்தவர்களை போன்று அல்லாமல் அவன் வாழ வேண்டிய ஒரு கடமை இருக்கிறது. ஏனென்றால் ஒரு மனிதன் ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையில் அவன் பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தையும் வீணாகுவதில்லை, இரண்டில் ஒன்றாகத்தான் இருக்க முடியும். ஒன்றோ அவன் பேசுகின்ற வார்த்தையினூடாக ஒரு நன்மையை பெற்றுக் கொள்வான் அல்லது தீமையை பெற்றுக் கொள்வான். அவன் பார்க்கின்ற பார்வையினூடாக ஒன்றோ அவன் நன்மையை பெற்றுக் கொள்வான் அல்லது தீமையை பெற்றுக் கொள்வான். அவன் செய்கின்ற ஒவ்வொரு செயற்பாடும் ஒன்றோ இபாதத்தாக இருக்கும் அல்லது இபாதத்துக்கு முரணாக அல்லாஹு தஆலாவுக்கு மாறு செய்கின்ற ஒரு விடயமாக இருக்கும். இன்ன அலைக்கும் லஹாஃபிதீன் கிராமன் காத்திபீன் யஅலமூன மா தஃஅலூன். உங்கள் ஒவ்வொருவரும் மனிதனாக பிறந்த ஒவ்வொருவரிலும் அல்லாஹு தஆலா இரண்டு எழுத்தாளர்களை வைத்திருக்கிறான், ரகீப் அதீத் என்ற இரண்டு எழுத்தாளர்களை வைத்திருக்கிறான். அவர்கள் ஒவ்வொரு மனிதனும்
எந்த ஒரு வார்த்தையை உதிர்ந்தாலும் எந்த ஒரு செயலை செய்தாலும் இன்னொரு அம்சத்தை அவன் செய்தாலும் அச்சனையையும் இரண்டில் ஒரு பக்கத்திலே இரண்டு பேரில் ஒருவர் எழுதி கொண்டுதான் இருக்கிறார்கள். எனவே எங்களது ஒவ்வொரு செயற்பாடுகளும் அசைவுகளும் இஸ்லாத்துக்கு பொருத்தமானதாக இருக்கின்றதுவா, அல்லாஹு தஆலாவுடைய விருப்பத்தின் அடிப்படையில் இருக்கிறதுவா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய பிரகாரம் இருக்கிறதுவா என்று ஒவ்வொரு முஸ்லிமும் கேட்டு படித்து அறிந்துதான் செயற்பட வேண்டும். அந்த அடிப்படையில் தலைமைத்துவம் என்பது அல்லது ஜனாதிபதி என்பது இஸ்லாத்தை பொறுத்தவரை சாதாரணமான ஒரு விடயம் அல்ல, மனிதர்களை பொறுத்தவரையிலும் அது ஒரு சாதாரணமான விடயம் அல்ல. பொறுப்புகள் என்பது இஸ்லாத்தை பொறுத்தவரையிலும் சாதாரணமான விடயம் அல்ல. அப்படி ஒரு மிக முக்கியமான விடயத்தை இஸ்லாம் சொல்லாமல் இருந்திருக்க முடியாது. அதற்கு தேவையான அழகான வழிகாட்டல்களை எங்களுக்கு தந்திருக்கிறது. அந்த வழிகாட்டல்களை விளங்கித்தான் இந்த நாட்டில் நாங்கள் செயற்பட வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, முதலாவதாக வாக்களித்தல் என்ற விடயம். வாக்களித்தல் என்பது அது ஜனாதிபதி தேர்தலாக இருக்கலாம், பாராளுமன்ற தேர்தலாக இருக்கலாம், பலசபா பிரதேசமா போன்ற தேர்தல்களாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் வாக்களித்தல் என்பதனை இஸ்லாம் ஷஹாதத் என்று சொல்கிறது, சாத்தியம் என்று சொல்கிறது. இஸ்லாத்தை பொறுத்தவரையில் ஒரு சாதாரணமான விடயமாக இருந்தாலும் அதற்கு சாத்தியம் அளிப்பது கடமை என்று இஸ்லாம் சொல்கிறது. அல்லாஹு தஆலா குர்ஆனிலே வாகீமுஸ் ஸலா, தொழுகையை நிலைநாட்டுங்கள் என்று சொல்வது போன்றுதான் சூரத்து தலாக்கிலே இரண்டாவது வசனத்திலே வாகீமுஸ் ஷஹாதத லில்லா, அல்லாஹ்வுக்காக உங்களது ஷஹாதத்தை நிறைவேற்றுங்கள் என்று குர்ஆன் சொல்கிறது. எனவே ஷஹாதத் என்பது ஒரு அமானிதம், அதனை மறைக்கவும் கூடாது. லா தக்துமுஸ் ஷஹாதா, உங்களது சாட்சியங்களை ஷஹாதத்துகளை மறைக்க வேண்டாம். வமன் யக்துமுஹா, யார் அதனை மறைக்கிறார்களோ ஃபஇன்னஹு ஆசிமுன் கல்புஹு, அவர் தீமையான உள்ளத்தை கொண்டவர், பாவம் செய்கின்ற எண்ணத்தை கொண்டவர் என்று குர்ஆன் சொல்கிறது. எனவே ஷஹாதத்துகள் மறைக்கப்படக்கூடாது, ஷஹாதத்துகள் சரியாக நிறைவேற்றப்பட வேண்டும். அதே போன்று அது போலியாக நிறைவேற்றப்படுகின்ற பொழுது அந்த போலி சாட்சியம் ஷஹாதத்து ஜூர், பெரும் பாவம் என்ற வட்டத்துக்குள் இஸ்லாம் சொல்லுகிறது. தௌபா செய்யாமல் மன்னிக்கப்படாத ஒரு பாவமாக இஸ்லாம் அதனை அடையாளப்படுத்துகிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த நாட்டிலே தேர்தல் ஆணையகம் பல மனிதர்களை அபேட்சார்களாக நிறுத்தி இந்த இலங்கை நாட்டின் குடிமக்களிடத்திலே சாட்சியத்தை கேட்கிறது. யாரை நாங்கள் இந்த நாட்டை தலைமை வகிக்கின்ற ஜனாதிபதியாக தெரிவு செய்வது என்று எங்களிடத்திலே சாட்சி கேட்டிருக்கிறார்கள். இலங்கை முஸ்லிம்களாகிய நாங்கள் இந்த நாட்டிலே பல வருடங்களாக, ஆயிரம் வருடங்களுக்கு மேலாக வாழ்ந்து வருகிறோம். இந்த நாட்டிலே பிறந்து வாழ்ந்து வருகிறோம். இந்த நாட்டிலே இருக்கின்ற வளங்களை அனுபவித்து வாழ்ந்து வருகிறோம். இந்த நாட்டுக்கு சேவை செய்திருக்கிறோம், பங்களிப்பு செய்திருக்கிறோம். இந்த நாட்டிலே நாங்கள் வாழுகின்றோம் என்ற வகையிலே எங்கள் ஒவ்வொருவருக்கும் வாக்குரிமை இருக்கிறது. அந்த வாக்குரிமையை நிறைவேற்றுவதனை இஸ்லாம் கடமை என்று எங்களுக்கு சொல்கிறது. இந்த நாட்டின் பிரஜை என்ற வகையில் ஒவ்வொரு பிரஜையும் தனது அந்த பிரஜா உரிமையை பாதுகாத்துக் கொள்வதற்கு அல்லது பிரஜா உரிமையை சரியாக நிறைவேற்றுவதற்கு அவன் இந்த வாக்கை நிறைவேற்ற வேண்டும் என்றுதான் எங்களிடத்தில் எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, முஸ்லிம்கள் பலர் யோசிக்கிறார்கள், நாங்கள் எதற்காக சாட்சி வாக்களிக்க வேண்டும், ஒரு அந்நிய நாள் அல்லவா, காவிரிகள் அல்லவா, பாவம் செய்கின்றவர்கள் அல்லவா, இப்படியெல்லாம் எத்தனையோ ஜாதிகளை சொல்லிக்கொண்டு நாங்கள் ஏன் வாக்களிக்க வேண்டும் என்று யோசிக்கிறோம். ஆனால் அப்படியெல்லாம் அன்புக்குரிய சகோதரர்களே, நிச்சயமாக நாங்கள் வாக்களிக்க வேண்டும். கேட்கலாம், வாக்களிக்க வேண்டும் என்று சொல்கிறீர்கள், வாக்களிப்பது தொழுகையைப் போல கடமை என்றும் சொல்கிறீர்கள், வாக்களிப்பதை மறுப்பதனை சஹாதத்து மறுப்பதற்கு சமன் என்றெல்லாம் சொல்கிறீர்கள், காவிரிகளுக்காக நீங்கள் வாக்களிக்க சொல்கிறீர்கள் என்றெல்லாம் கேட்கலாம். அன்புக்குரிய சகோதரர்களே, இஸ்லாம் எந்த ஒன்றுக்கும் எங்களுக்கு இடைவெளி வைக்கவில்லை. மிக அழகாக தெளிவுபடுத்தி இருக்கிறது. சூரத்து ரூமை எடுத்து படித்து பாருங்கள், சூரத்து ரூம். ரூம் என்பது ரோமர்களுக்கு சொல்லுகின்ற ஒரு வசனம், ரோமர்களுக்கு சொல்லுகின்ற ஒரு வசனம். அந்த ரோமர்களுக்கு சொல்லுகின்ற வசனத்தை அல்லாஹு தஆலா குறிப்பிட்டு ஒரு சூறாவையை இறக்கி இருக்கிறார். அந்த சூறா இறங்கிய பின்னணியை பார்க்கின்ற பொழுது தஃப்ஸீர்களை படித்து பாருங்கள். அவர்கள் சொல்லுகிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே இருந்த மிக முக்கியமான இரண்டு சாம்ராஜ்யங்கள், இரண்டு வல்லரசுகள், இரண்டு அரசுகள், பாரசீகம் ரோம சாம்ராஜ்யம். பாரசீக சாம்ராஜ்யமும் ரோம சாம்ராஜ்யமும் தான் இரண்டு வல்லரசுகளாக அந்த காலப்பகுதியில் இருந்தது. அந்த இரண்டு வல்லரசுகளுக்கும் மத்தியில் தான் போட்டி எந்த நேரமும் இருந்தது. சிலர் பாரசீகர்களோடு சேர்ந்து பாரசீகர்கள் ரோமர்களை அடித்து அவர்கள் ஆட்சிக்கு வந்தார்கள், ரோமர்கள் பாரசீகர்களை அடித்து ரோமர்கள் ஆட்சிக்கு வந்தார்கள். இப்படி மாறி மாறி யுத்தம் நடைபெற்று அந்த காலத்திலே அவர்கள் இருவரும் மாறி மாறி உலகத்தை ஆட்சி செய்து வந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்திலே மக்கா காலப்பகுதியிலே இப்படி ஒரு யுத்தம் நடைபெறுகிறது. ரோமர்களுக்கும் பாரசீகர்களுக்கும் யுத்தம் நடைபெற்ற பொழுதும் பாரசீகர்கள் வெற்றி பெற்றார்கள். அப்போது முஷ்ரிக்குகள் காபிர்கள் எல்லோரும் சந்தோஷப்பட்டார்கள். பாரசீகர்கள் வெற்றி பெற வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். அவர்கள் வெற்றியினால் மகிழ்ச்சி அடைந்தார்கள். இப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே பல சஹாபாக்கள் வந்து சொன்னார்கள் இந்த செய்தியை. இரண்டும் காபிர்கள் தான். பாரசீக நெருப்போடங்கத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு காபிரான சாம்ராஜ்யம், ரோம சாம்ராஜ்யம் கிறிஸ்தவத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு முஷ்ரிக்கான சாம்ராஜ்யம், அஹ்லுல் கிதாபுகள், இரண்டும் இஸ்லாத்துக்கு வெளியே இருக்கின்ற ரெண்டு சாம்ராஜ்யங்கள், இஸ்லாத்தோடு போராடிய ரெண்டு சாம்ராஜ்யங்கள். இறுதியாக காதிசியா யுத்தத்தில் பாரசீகர்கள் தோற்கடிக்கப்பட்டார்கள் முஸ்லிம்களால், யர்முக் யுத்தத்திலே ரோமர்கள் தோற்கடிக்கப்பட்டார்கள். எனவே இரண்டு பேரும் எதிரிகள் தான். அப்போதும் முஸ்லிம்கள் இந்த உலக நடப்பிலே கரிசனை செலுத்தி கவலைப்பட்டார்கள். ரசூலுல்லாஹ் உட்பட பாரசீகர் எல்லோரும் பாரசீகர்கள் வென்றவனை பற்றி கவலைப்பட்டார்கள், என்ன செய்வது என்று யோசித்தார்கள். உடனே அல்லாஹு தஆலா குர்ஆனை இறக்குகிறார். சூரத்து ரூம், அலிஃப் லாம் மீம், குலிபத்தில் ரூம் ஃபி அத்னல் அர்த். அலிஃப் லாம் மீம், ரோம் தோற்கடிக்கப்பட்டு விட்டது, பாரசீகர்கள் வெற்றி கொண்டு விட்டார்கள் என்ற செய்தி அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டு சொல்கிறார், வஹும் மின் பஅதிஹிம் ஃபயக்லிபூன் ஃபி பிதுஸினீன். இன்னும் சில காலத்திலே இவர்கள், அதாவது ரோமர்கள், பாரசீகர்களை வெற்றி கொள்வார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டு தொடர்ந்தும் சொல்லி வருகிறார், லில்லாஹில் அம்ரு மின் கப்ல் வ மின் பஅத். இதற்கு முன்னரும் இதற்கு பின்னரும் எந்த காலத்திலும் முழு அதிகாரமும் அல்லாஹ்வுக்கு தான் இருக்கிறது என்று சொல்லிவிட்டு சொல்லுகின்ற விடயத்தை பாருங்கள். அந்த சிறிது காலத்திலே ரோமர்கள் வெற்றி பெறுகின்ற பொழுதும் வயௌம இதின் யஃப்ரஹுல் முஃமினூன், மூமின்கள் சந்தோஷம் அடைவார்கள் என்று குர்ஆன் சொல்கிறது. ரோமர்கள் வெற்றி பெறுவதற்கு ஏன் முஸ்லிம்கள் சந்தோஷம் அடைய வேண்டும்? அவர்களும் காபிர்கள் அல்லவா? முஸ்லிம்களுக்கு எதிராக செயற்படுகின்றவர்கள் அல்லவா? ஏன் குர்ஆன் அல்லாஹ் தஆலா சொல்லி இருக்கிறான், ஹதீஸ் அல்ல இது, சூரத்து ரூம் குர்ஆன். ஏன் அன்புக்குரிய சகோதரர்கள், ஏனென்றால் அந்த ரோமர்கள் அந்த பாரசீகர்களை விட முஸ்லிம்களுக்கு நெருக்கமானவர்களாக இருந்தார்கள், அவர்கள் கிதாபுகளாக இருந்தார்கள். எனவே இஸ்லாத்துக்கு நெருக்கமாக முஸ்லிம்களுக்கு நெருக்கமாக இருந்த அந்த சாம்ராஜ்யம் தோல்வி அடைந்ததை பற்றி கவலைப்பட்டார்கள். அல்லாஹு தஆலா இல்லை, அவர்கள் கிட்டத்திலே வெற்றி பெறுவார்கள் என்று நன்மாராயம் சொல்லி அல் குர்ஆன் வசனத்தை இறக்கி இருக்கிறார். எனவே நாங்கள் குறுகிய சிந்தனை உடையவர்களாக இருக்கக்கூடாது. இந்த நாட்டிலே அந்நியர்கள் தான், நாங்கள் சிறுபான்மையாக வாழ்கிறோம், ஆனாலும் எங்களுக்கு ஒரு உரிமை இருக்கிறது, இஸ்லாத்துக்கும் முஸ்லிம்களுக்கும் நெருக்கமானவர்களை நாங்கள் சரி செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது. அதாவது எங்களது சொந்த தேவைகளை அல்ல, எங்களது கிராமத்துக்கு ரோ போட்டுக் கொள்ள வேண்டும் என்பதல்ல, எங்களது சேவைகளை தொழிலை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்பதல்ல, இஸ்லாத்தை வைத்து நாங்கள் யோசிக்க வேண்டும். முஸ்லிம்கள் முஸ்லிம்களை வைத்து யோசிக்க வேண்டும். இஸ்லாத்துக்கும் முஸ்லிம்களுக்கும் நெருக்கமாக யார் இருக்கிறார்களோ அவர்களை நாங்கள் தெரிவு செய்ய வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, இஸ்லாத்தின் கொள்கையை தான் நான் சொல்கிறேன், இஸ்லாத்துடைய சிந்தனையை தான் நான் சொல்கிறேன். யாருக்கும் சார்பாகவோ எதிராகவோ அரசியல் காலத்தில் என்று நான் பேசவில்லை. யாரும் தயவு செய்து அப்படி தவறாக புரிந்து கொண்டால் அதற்கு நான் பொறுப்பு அல்ல. அல்லாஹு தஆலா சொல்லுகின்ற அல் குர்ஆன் வசனங்களையும் தஃப்ஸீர் ஆசிரியர்கள் சொல்லுகின்ற விளக்கங்களையும் வைத்துத்தான் நான் எனது கருத்துக்களை சொல்கிறேனே தவிர யாருக்கும் சார்பாக எதிராக கருத்துக்களை சொல்வதில்லை. அன்புக்குரிய சகோதரர்களே, எனவே வாக்குகளை நாங்கள் சரியாக நிறைவேற்ற வேண்டும். விளங்கிக் கொள்ள வேண்டிய விடயம் என்னவென்றால், வாக்களிப்பு என்பது அமானிதம். அமானிதம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் வல்லா ரஜுலன் அலல் முஸ்லிமீன், முஸ்லிம்களுக்கு ஒரு மனிதனை தலைவராக பொறுப்புதாரியாக நியமிக்கிறார், அவரை விட சிறந்த தகுதி வாய்ந்த இன்னொருவர் இருக்கின்ற நிலையிலே முஸ்லிம்களுக்கு தகுதியற்ற ஒருவரை நியமித்தால், மூமின்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் அவருடைய தூதருக்கும் அவர்கள் கியானம் செய்து விட்டார்கள், மோசடி செய்து விட்டார்கள் என்று குர்ஆன் சொல்கிறது. எனவே முஸ்லிம்களை நிர்வகிக்கின்றவர்கள், முஸ்லிம்களை ஆட்சி செய்கின்றவர்கள், பொதுவான மக்களை ஆட்சி செய்கின்றவர்கள், இந்த விடயங்களை நாங்கள் தெரிவு செய்கின்ற பொழுது இஸ்லாத்தை அடிப்படையாக வைத்துத்தான் நாங்கள் தெரிவு செய்ய வேண்டும். எங்களது அறிவுக்கு எட்டிய விதத்திலே நாங்கள் ஒரு இஜ்திஹாதை செய்து அத்தகைய சிறந்த மனிதர்களை எந்த பொறுப்பாக இருந்தாலும் தெரிவு செய்ய வேண்டும் என்ற விடயத்தை முதலாவதாக நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்கள் முஸ்லீம்கள் மூமின்கள் என்ற வகையில் எங்களுக்கு ஒரு அகீதா இருக்கிறது, ஒரு நம்பிக்கை கோட்பாடு இருக்கிறது. எந்த ஒரு விடயத்தையும் அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தான் பார்க்க வேண்டும், எங்களது ஈமானின் அடிப்படையில் தான் பார்க்க வேண்டும், ஈமானிய கண்ணோட்டத்தில் தான் நாங்கள் பார்க்க வேண்டும். வெறுமனே பத்திரிகைகள் வருகின்ற செய்திகளை வைத்து, அல்லது ஒருவர் ஒருவர் சொல்லுகின்ற செய்திகளை வைத்து, அல்லது எங்களுக்கு வருகின்ற அனுமானங்களை எண்ணங்களை வைத்து பார்க்க முடியாது. ஏனென்றால் நாங்கள் முஸ்லிம்கள், இல்லாவிட்டால் அகீதாவில் பாதிப்பு ஏற்படும். எங்களது அகீதா என்ன? உலகத்திலே மாத்திரமல்ல முழு பிரபஞ்சத்திலும் அல்லாஹு தாலாவுடைய நாட்டமின்றி ஒரு அணுவும் அசைய மாட்டார். ஒரு இலை விழுவதாக இருந்தாலும் அதனை அல்லாஹு தாலா அறிந்திருக்கிறார். உலகத்தில் மாற்றங்களை கொண்டு வருபவன் அல்லாஹு தாலா, மனிதர்கள் அல்ல. மனிதர்களால் ஒன்றுமே செய்ய முடியாது. அல்லாஹு தாலாவுடைய நாட்டமின்றி அணுவுமே அசைய மாட்டார் என்ற நம்பிக்கை எந்த ஒரு முஸ்லிம் இடத்திலே இல்லையோ அவரது ஈமானில் பிரச்சனை இருக்கிறது. அவரது ஈமானில் தான் பிரச்சனை இருக்கிறது. இந்த நம்பிக்கை முதலாவது எங்களுக்கு வேண்டும். எனவே ஒரு அணுவும் அசைய மாட்டார் என்று சொல்லுகின்ற இஸ்லாம் ஆட்சி மாற்றங்களை பற்றி என்ன சொல்கிறது? அல்குர்ஆன் அல்லாஹு தஆலா சொல்றான், குல், நபி அவங்களை பார்த்து சொல்லுங்க, அல்லாஹும்மா மாலிகல் முல்க், அதிகாரிகளினதும் எல்லா அதிகாரிகளும் அதிகாரிகளினதும் அதிகாரியான அல்லாஹ், அரசர்களுக்கெல்லாம் அரசனான அல்லாஹ்வே, அதிபதிகளுக்கெல்லாம் அதிபதியான அல்லாஹ்வே, மாலிகல் முல்க் என்று அல்லாஹும்மா என்று கேட்டு அல்லாஹு தஆலா சொல்லித்தரான எங்களுக்கு, தூசில் முல்க மன் தஷா, நீ நாடுகின்றவர்களுக்கு ஆட்சியை கொடுக்கிறாய், நீ நாடுகின்றவர்களிடத்திலிருந்து ஆட்சியை பிடுங்கி எடுக்கிறாய், நீ நாடுகின்றவர்களை கண்ணியப்படுத்துகிறாய், நீ நாடுகின்றவர்களை அகௌரவப்படுத்துகிறாய், தாழ்த்துகிறாய், இழிவுபடுத்துகிறாய், வியதிக்கல் கயிர், முழு நன்மை முன்னிடத்திலிருந்தான் வருகிறது, இன்ன காலா குள்ளிஷையின் கதீர், அனைத்தையும் மீது சக்தி உள்ளவன் ஆற்றல் மிக்கவன் நீ என்ற செய்தி அல்லாஹு தஆலா சொல்றான். இது எங்களது நம்பிக்கை, அகீதா. எனவே ஆட்சி மாற்றம் அல்லது வேறு வேறு அம்சங்கள் எல்லாம் அல்லாஹ்விடத்திலிருந்து நடைபெறுகின்ற விடயம். அல்லாஹு தஆலா இந்த உலகத்துக்கு ஏற்படுத்தி இருக்கின்ற கலா கதிரின் அடிப்படையில் ஏற்படுகின்ற விடயம். அந்த சூரத்துர் ரூமிலே அந்த விடயங்கள் எல்லாம் சொல்லிவிட்டு வந்து அல்லாஹ் சொல்லுகின்ற இன்னொரு செய்திதான், அல்லாஹு தாலாவுடைய உதவியால் அல்லாஹ் நாடுகின்றவர்களுக்கு உதவி அளிப்பார் என்று அல்லாஹு தாலா சொல்கிறார். எனவே அன்புக்குரிய சகோதரர், இது எங்களது நம்பிக்கை. இந்த நம்பிக்கையின் அடிப்படையில் இருந்துதான் எங்களது அடுத்த விடயங்கள் ஆரம்பிக்கப்பட வேண்டும், செயற்பாடுகள் ஆரம்பிக்க வேண்டும். இஸ்லாம் அடுத்த விடயங்களை சொல்கிறது என்ன? அல்லாஹு தஆலா இந்த ஆட்சி மாற்றத்தில் ஒரு நியதியை வைத்திருக்கிறான் உலகத்திலே. ஒருவர் ஜனாதிபதியாக வருவது, அல்லது அவர் வீழ்த்தப்படுவது, அல்லது ஒரு இடத்துல ஆட்சி நிர்வாகம் வருவது, இது எல்லாத்துக்கும் பின்னால் அல்லாஹு தஆலா ஒரு நியதியை வைத்திருக்கிறார். அந்த நியதி என்ன? மனிதர்களுடைய செயற்பாடுகள், மனிதர்களுடைய செயற்பாடுகள். சாலிகான மனிதர்களுக்கு சாலிகான மனிதர்களை ஆட்சியாளர்களாக அல்லாஹ் நியமிப்பான், மோசமான மனிதர்களுக்கு பாவிகளுக்கு பாவிகளைத்தான் அல்லாஹு தஆலா ஆட்சியாளர்களாக நியமிப்பான். எனவே நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு துவா சொல்லி தந்தார்கள், அந்த துவாவை நாங்கள் எல்லோரும் ஓத வேண்டும். اللهم لا تسلط علينا بذنوبنا من لا يخافك فينا ولا يرحمنا. இறைவா, நாங்கள் செய்த பாவங்களின் காரணமாக, தவறுகளின் காரணமாக உன்னை பயப்படாத எங்களுக்கு அன்பு காட்டாதவர்களை நீ எங்களுக்கு சாட்சிவிடாதே என்ற ஒரு துவா. அந்த துவாவை நாங்கள் ஓத வேண்டும். இந்த துவா எங்களுக்கு எதனை சொல்லி தருகிறது? எங்களது பாவங்களின் அடிப்படையில் தான் ஆட்சி மாற்றங்கள் நடைபெறுகிறது. அன்புக்குரிய சகோதரிகளே, அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே ஒரு விடயத்தை சொல்கிறான், இதா அரதுனா அன் நுஹ்லிக கரியதன், ஒரு கிராமத்தை நாங்கள் அழிக்க நாடினால், ஒரு கிராத் முறையிலே அமர்னா முத்ரஃபீஹா, அந்த கிராமத்திலே இருக்கின்ற அதாவது இஸ்ராப் செய்யக்கூடிய எதிலும் அத்துமீறி நடக்கக்கூடிய செல்வ செழிப்புள்ளவர்களை நாங்கள் ஏறி விடுவோம். இன்னொரு கிராத் முறையிலே அம்மர்னா முத்ரஃபீஹா, அதாவது அப்படியான மனிதர்களை நாங்கள் ஆட்சியாளர்களாக நியமிப்போம். அதிலே அவர்கள் பாவங்களை செய்வார்கள், தவறுகளை செய்வார்கள். அதன் மீது அல்லாஹு தஆலாவுடைய வார்த்தை விதியாகும், பதம்மர்னாஹா சத்மீரா, அவற்றை நாங்கள் ஒரேடியாக அழித்து விடுவோம் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், முஹாஜிர்களை பார்த்து சொன்னார்கள், முஹாஜிர்களே, ஐந்து விடயங்களை பற்றி நான் உங்களுக்கு எச்சரிக்கிறேன். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்ற ஹதீஸ், திருமிதி போன்ற கிரந்தங்களிலே பதிவாயிருக்கின்ற சஹீஹான ஹதீஸ், ஐந்து விடயங்களை உங்களுக்கு நான் எச்சரிக்கிறேன், அவை உங்களை வந்து அடையும் என்று நான் பயப்படுகிறேன், அதிலிருந்து அல்லாவிடத்திலே நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று சொல்லிவிட்டு அதிலே ஒரு விடயத்தை சொன்னார்கள், அளவை நிறுவையில் மோசடி செய்தால், லா துன்கிசுல் மீகால வல் மீசான், அளவை நிறுவையில் எந்த ஒரு சமூகம் மோசடி செய்யுமோ, வியாபாரத்தில் நம்பிக்கை இல்லாமல் நாணயம் இல்லாமல் மோசடியா எந்த ஒரு சமூகம் நடக்குமோ, இல்லா உஹிது பிசினின், அவர்கள் பஞ்சத்தால் சோதிக்கப்படுவார்கள், பஞ்சம் வரும் அவர்களுக்கு. சித்தத்தில் மௌன, வாழ்க்கை செலவுகள் அதிகரிக்கும் என்று சொல்லிவிட்டு இன்னும் சில விடயங்களை சொன்னார்கள். அதாவது மூன்றாவது விடயம் சொன்னார்கள், ஜௌரு சுல்தானி அலைஹி, ஆட்சியாளர்களுடைய கெடுபிடிகள் அவர்களுக்கு சாட்டப்படும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொய் பேச மாட்டார்கள். வமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹ்யும் யூஹா, வஹியின் அடிப்படையில் தான் அவர்கள் பேசுவார்கள். சஹியான ஹதீஸ், இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஹதீஸ், திருமதியிலே பதிவாயிருக்கிறது. ஆட்சியாளர்களுடைய அந்த அநியாயம் மோசத்துக்கு என்ன காரணம்? அளவை நிறுவையில் மோசடி, வியாபாரத்தில் மோசடி. எனவே அன்புக்குரிய சகோதரர்களை, அடுத்தவர்களுக்கு கையை நீட்டுவதற்கு முன்னர் எங்களது வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று நாங்கள் பார்த்துக் கொள்ள வேண்டும். இஸ்லாமிய வரலாற்றிலே உமையா சாம்ராஜ்யத்தில் இருந்த ஒரு கொடுங்கோர ஆட்சியாளர் ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் எல்லா மனிதர்களையும் கொலை செய்தார். சயீத் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு என்ற உத்தமமான ஒரு சஹாபியை கூட கொலை செய்தார். இமாம் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அவர்களிடத்திலே வந்து சொன்னார்கள் மக்கள், இமாம் அவர்களே, இந்த ஹஜ்ஜாஜின் ஆட்சியால் எங்களால் தாங்க முடியாமல் இருக்கிறது, அநியாயம் நடக்கிறது, என்ன செய்வது? இமாம் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொன்னார்கள், அது உகூபத்துல்லாஹ், அல்லாஹ்வுடைய தண்டனை, ஆட்சி என்பது அல்லாஹ்வுடைய தண்டனை. லா தஸ்தக்பிலூஹா பிஸ்யூஃப், வாழால் உங்களுக்கு அதனை மாற்ற முடியாது. வலாகினி தக்பிலூஹா பித்தௌபதி வத்தத்ருஇ வல் இஸ்திகான, தௌபா செய்து நன்மையான விடயங்களை செய்து அவற்றை எதிர்கொள்ளுங்கள், தூபு இல்லல்லா, தௌபா செய்யுங்கள், சுக்ஃபாவும் அல்லாஹு தஆலா அதிலிருந்து உங்களை பாதுகாப்பான் என்று சொன்னார். எனவே இந்த எல்லா விடயங்களையும் வைத்து நாங்கள் பார்க்கின்ற பொழுது அன்புக்குரிய சகோதரர்களை விளங்கிக் கொள்கிறோம், உலகத்தில் நடைபெறுகின்ற எல்லா விடயங்களும் எங்களது நடத்தைகள் தான் இருக்கிறது. எனவே எது தலைவர்கள் மாறினாலும், கட்சிகள் மாறினாலும், யார் எது மாறினாலும், நாங்கள் மாறவில்லை என்றால் பாவம் செய்கின்றவர்களாக, வியாபாரத்தில் மோசடி செய்கின்றவர்களாக, தவறு செய்கின்றவர்களாக, அல்லாவுடனான உடன்படிக்கையை நிறைவேற்றாதவர்களாக, சொலைகளை சரியாக நிறைவேற்றாதவர்களாக, அல்லாஹு தஆலாவுடைய கட்டளைகளின்படி வாழாதவர்களாக, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பற்றி கரிசனை கொள்ளாதவர்களாக, உலக ஆசை மிக்கவர்களாக, குடும்ப விடயங்களில் கரிசனை அற்றவர்களாக எல்லாம் இருந்து ஆட்சி மாற்றத்தை எதிர்பார்த்து நிம்மதி கிடைக்கும் என்றால் அது நடக்காது. அன்புக்குரிய சகோதரர்களே, அதற்கு வரலாறும் சொல்கிறது. 1989 நடைபெற்ற ரோம புரட்சியை படித்து பாருங்கள். அந்த தலைவர் கொடுங்கோலன் என்று சொல்லி தலைவரையும் அவரது மனைவியையும் தூக்கிலிட்டார்கள். அதற்கு பின் வந்தவர்கள் என்ன செய்தார்கள்? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சுவர்க்கத்திலிருந்து வெளியே வந்தார்களே, பாவம் செய்தார்கள், சுவர்க்கத்திலிருந்து வெளியே வந்தார்கள். பனு இஸ்ரவேலர் சமூகத்தை படித்து பாருங்கள். ஒரு மோசமான சமூகத்திற்கு உதாரணம் என்றால் பனு இஸ்ரவேலர் சமூகம் என்று குர்ஆன் சொல்கிறது. அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா ஃபிரௌனை சாட்டினார். ஏன்? நபிமார்களை கொலை செய்தார்கள், சந்திரங்களை செய்தார்கள், அல்லாஹ்வுடைய இபாதத்துக்களை நிறைவேற்றாமல் சந்திரங்களை செய்தார்கள். அல்லாஹ் தஆலா ஃபிரௌனை சாட்டினார். நைல் நதி இரத்தமாக ஓடியது. நைல் நதி பார்ப்பதற்கு தண்ணீராக இருக்கும், அதனை எடுத்து குடிப்பதற்காக தூக்கினால் இரத்தமாக மாறியது. ஃபுராத் நதி சவளைகளும் வெட்டுக்கிரிகளாலும் நிரம்பியாக மாறியது. அவர்கள் செய்த பாவத்தினால் 40 நாட்கள் சட்டரித்தார்கள் வழிதறியாமல். அவர்கள் செய்த பாவத்தின் காரணமாக சமூகங்கள் நெருக்கி வீழ்ச்சிகளை படித்து பாருங்கள். அன்புக்குரிய சகோதரர்கள், அதற்கு பின்னால் இருக்கின்ற ரகசியம் முஸ்லிம்களுடைய வாழ்க்கை, மனிதர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறதோ அதற்கேற்பத்தான் அது நடக்கும். ஆசியாளர்கள் மாத்திரமல்ல, பிரபஞ்சத்தில் இருக்கின்ற எல்லா விடயங்களும் அப்படித்தான். அவைகள் எல்லாம் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுகின்றன. நாங்கள் அல்லாஹ்வுக்கு மாறு செய்தால் அவைகள் எங்களுக்கு கட்டுப்பட மாட்டாது. எல்லாம் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுகின்ற இந்த விடயத்தை குர்ஆன் சொல்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலத்திலே ஒரு ஒட்டகம் முரண்டு பிடித்தது. ஒரு தோட்டத்தில் ஒரு ஓரத்துக்கு சென்று பின்பக்கத்தை காட்டிக்கொண்டு முன்பகுதியிலே வருகின்ற மனிதர்களை எல்லாம் அது தாக்கியது. உடனே அந்த ஒட்டகத்தின் சொந்தக்காரர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஓடி சென்று சொன்னார்கள், அல்லாஹ்வின் தூதர், இந்த ஒட்டகம் முரண்டு பிடிக்கிறது, வாருங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தார்கள், ஒரு செய்கையை காட்டினார்கள். எப்படி? அந்த ஒட்டகம் அப்படியே சுஜூதே விழுந்தது, கண்ணீர் வடித்தது. ஏன்? ரசூலுல்லாஹி பற்றி அந்த ஒட்டகத்துக்கு தெரியும். யாரு சொல்லிக் கொடுத்தது ரசூலுல்லா என்று? அப்போது அந்த ஒட்டகம் அலுவலனை பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மொழியை விளங்கிக் கொண்டார்கள். அந்த சஹாபியை கூப்பிட்டு சொன்னார்கள், இந்த ஒட்டகம் உன்னை பற்றி முறையிடுகிறது, நீ பசியிலே அந்த ஒட்டகத்தை போடுகிறாய் என்று சொல்கிறது, அதனை கலைப்படையை செய்கிறாய், அதனை சக்தியை விட வேலை வாங்குகிறாய் என்றெல்லாம் முறையிடுகிறது. அதனை சரியாக கவனித்தால் உனக்கு கட்டுப்படும் என்று சொன்னார்கள். எங்களது வாழ்க்கையிலே இருக்கிறது. இன்னும் ஒரு செய்தி, எகிப்திலே நைல் நதி வற்றிய போது உமர் ரதியல்லாஹு அன்ஹு கடிதத்தை அனுப்பினார்கள், அதிலே தூக்கி போட்டார்கள் கடிதத்தை. அம்ரு பின் அஸ் ரதியல்லாஹு அன்ஹு மக்கள் எல்லோரும் வைத்து, நதியே நீ உனது விருப்பப்படி ஓடினால் உனது தேவை எங்களுக்கு தேவையில்லை, நீ ஓட வேண்டிய தேவையில்லை, அல்லாஹ்வின் கட்டளைப்படி ஓடுவதாக இருந்தால் இறைவா இந்த நதியை ஓட செய்வா என்று சொன்ன போது அது ஓடியது நதி, வரலாறு. எனவே எங்களது சமூகம் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்ட போது நீரிலே நடந்து சென்றார்கள். சொன்னால் பல விடயங்களை நம்ப மாட்டீர்கள், ஆனால் நடந்தார்களே, அப்படி இருந்தார்கள். எல்லாம் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டது, அவர்களும் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டார்கள். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படி எத்தனையோ விடயங்களை சொல்லிக் கொண்டே போகலாம். நாங்கள் பேசுகின்ற விடயங்களை அளந்து பேச வேண்டும். அகீதாவுக்கு முரணாமல், முரணில்லாமல், ஈமானுக்கு முரணில்லாமல் நாங்கள் பேச வேண்டும். இஸ்லாத்துக்கு, இஸ்லாத்தை அடிப்படையாக வைத்து நாங்கள் யோசிக்க வேண்டும். குறிப்பாக எதிர் வருகின்ற அந்த தேர்தல் காலங்களிலே முஸ்லிம்களாகிய நாங்கள் மிக கவனமாக எங்களது பேச்சுகளை, நடத்தைகளை, எங்களது செயற்பாடுகளை அமைத்துக் கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் அது ஒரு பெரிய பிரச்சனையாக மாறி இந்த சமூகத்துக்கு ஒரு மிகப்பெரும் சிக்கலை ஏற்படுத்தி தரும். எனவே நாங்கள் எல்லோரும் செய்ய முடியுமான ஒரே ஒரு வேலை, இஸ்லாத்தை நாங்கள் சரியாக விளங்கி எங்களது வாழ்க்கையை சரிப்படுத்தி அல்லாஹ்விடத்திலே துவா கேட்டு அதற்கேற்ற முயற்சிகளை நாங்கள் செய்வோமாக என்று அல்லாஹ்விடத்திலே நாங்கள் ஒவ்வொருவரும் துவாவை கேட்டுக்கொள்ள வேண்டும். யா அல்லாஹ், எங்களது பாவங்களை மன்னித்து எங்களுக்கு அருள் புரிவாயாக. எங்களது உள்ளங்களை தூய்மைப்படுத்துவாயாக, இஸ்லாத்தையும் முஸ்லீம்களையும் பாதுகாப்பாயாக, இஸ்லாத்தை சரியாக விளங்கிக் கொள்வதற்கு நீ அருள் பாலிப்பாயாக, இந்த நாட்டுக்கு நீ விரும்புகின்ற நல்ல மனிதர்களை ஆட்சியாளர்களாக தந்து புரிவாயாக, இஸ்லாத்துக்கும் முஸ்லீம்களுக்கும் சாதகமாக இருக்கின்றவர்களை நீ எங்களுக்கு ஆட்சியாளர்களாக தந்து புரிவாயாக. முஸ்லீம்களுக்கு அன்பு காட்டுகின்ற உனது இபாதத்துக்களை தடைவிக்காத மனிதர்களை நீ எங்களுக்கு ஆட்சியாளர்களாக தந்து புரிவாயாக. அனைவரையும் அறிந்தவன் நீதான் யா அல்லாஹ், உள்ளங்களை அறிந்தவன் நீதான் யா அல்லாஹ், மறைவான விடயங்களை அறிந்தவன் நீயா அல்லாஹ். நாங்கள் அனைத்திலும் பலவீனமாக இருக்கிறோம். எனவே இந்த எங்களது தௌபாவை ஏற்று எங்களது பாவங்களை மன்னித்து சிறந்த எங்களுக்கு அன்பு செலுத்துகின்ற ஆட்சியாளர்களை தந்து அருள் புரிவாயாக. ஆமீன், ஆமீன். வாஹ்ரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.